கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து ஹலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டு வருகிறோம். இறுதியாக நாம் முடிக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த முறையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரி தோழர்களின் மூலமாக ரசூலுல்லாஹுடைய ஹலீஃபாவாக மூமின்களுடைய இமாம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி விரிவாக கூறினோம். அந்த அமர்விலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். முதல் பிரசங்கம் ஹலீஃபாவாக ஆனதற்கு பிறகு அந்த பிரசங்கத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபாவாக ஆகுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதற்குரிய மார்க்க ஆதாரங்கள் என்ன என்பதை பற்றி அடுத்த அமர்விலே பேசுவோம் என்பதாக கூறியிருந்தோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக ஆகுவதற்கு முழுமையாக தகுதி பெற்றவர்கள், அவர்களை தான் இந்த சமுதாயம் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை பார்த்துவிட்டு அவர்களுடைய பிரசங்கத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல நேரங்களில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த உம்மத்திலே என்ன சிறப்பு இருக்கிறது, இந்த உம்மத் இந்த சமுதாயம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை பற்றி மிக விரிவாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண காலங்களில், மரண நோயின் காலங்களிலே அவர்கள் மரணிப்பதற்கு உள்ள முந்திய அந்த வேளைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து மிக தெளிவாக உபதேசித்திருக்கின்றார்கள். ஜுபைர் இப்னு முத்தஈம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவான ஹதீஸ், ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு சந்தர்ப்பத்திலே, அடுத்த ஒரு வேளையிலே, அடுத்து ஒரு நேரத்திலே நீங்கள் வாருங்கள் என்று கூறி அந்த பெண்ணை திருப்பி அனுப்புகிறார்கள். அப்போது அந்த பெண் கேட்கின்ற கேள்வியை பாருங்கள், ஃபஇன் லம் அஜிதுக அரைத இன் ஜிஅது வலம் அஜிதுக கன்னஹா தகூல் அல் மௌத். தூதரே, நான் வருகிறேன், ஆனால் உங்களை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் இல்லை என்றால், அதாவது நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்றால் நான் என்ன செய்வது? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் லம் தஜிதீனி ஃபஅதினி ஃபஇன் லம் தஜிதீனி ஃபஅதி அபாபக்ரின். இப்போ உங்களை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்வது? அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் சென்றிருப்பதையோ அல்லது நோய் மற்ற காரணங்களால் மக்களுக்கு மத்தியில் வராமல் இருப்பதையோ நாடியிருந்தால் இப்படி கேட்டிருக்க மாட்டார்கள், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பதிலை கூறியிருக்க மாட்டார்கள். நிரந்தரமாக நான் உங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நிரந்தரமாக ஒருவரை அடைய முடியாமல் போவதற்குள்ள வழி என்ன, காரணம் என்ன? மரணம், மௌத். ஃபைன் லம் அஜித்க, நான் உங்களை பெறவில்லை என்றால் என்ன செய்வது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள், நீ என்னை பெறவில்லை என்றால் நீ அபூபக்கரிடத்தில் வந்து கேட்பாயாக, அபூபக்கரிடத்தில் சென்று உன் விஷயத்தை பேசுவீராக. இந்த ஹதீஸ் மிக தெளிவாக ஸஹீஹ் முஸ்லிமிலே இது அந்த வார்த்தையை கொண்டு பதிவாயிருக்கிறது. இது நமக்கு என்ன உணர்த்துகிறது? அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய காரியத்தை நிர்வகிப்பவர் அபூபக்கராக இருப்பார் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அறிவிப்பின்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை அபூபக்கரிடத்திலே செல்லுமாறு கட்டளையிடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். قال كنا عند النبي صلى الله عليه وسلم جلوسا فقال اني لا ادري ما قدر بقائي فيكم فاقتدوا بالذين من بعدي واشار الى ابي بكر وعمر وتمسكوا بعهد عمار وما حدثكم ابن مسعود فصدقوه. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார்கள். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருந்தோம். அப்போது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களோடு தங்கியிருப்பேன் என்று எனக்கு தெரியாது. இந்த ஹதீஸ் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் எப்போது மரணிப்பார்கள் என்ற விஷயம் தெரியாது என்பதை நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. அதாவது சில பிதஅத்துவாதிகள் பரேலவிகள் கூறுவது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை போன்று அறிவுள்ளவர்கள், எல்லா ஞானமும் மறைவான அறிவும் அவர்களுக்கு உண்டு என்று அவர்கள் நம்பியிருக்கின்ற இந்த கொள்கையை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக மறுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எவ்வளவு காலம் உங்களோட தங்கியிருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் பணிவுக்காகவும் பொய் பேச மாட்டார்கள், தங்களை தாழ்த்திக் கொள்வதற்காகவும் பொய் பேச மாட்டார்கள், அவர்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான். இல்லை, ரசூலுல்லாஹிவிற்கு மறைவான ஞானம் தெரியும், அல்லாஹுவை போன்ற அவர்களுக்கு இல்மு இருந்தது என்று சொன்னால் இந்த ஹதீஸுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? தெளிவாக சொல்லுகின்றார்கள், லா அத்ரி மா கத்ரு பகாயி ஃபீக்கும், உங்களில் உங்களோடு நான் எவ்வளவு காலம் தங்கியிருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. லா அத்ரி, எனக்கு அறவே தெரியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை நடக்கப் போகிற செய்தி தனக்கு தெரியாது என்பதை தெளிவாக மறுத்து விடுகிறார்கள். சரி, தன் மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு சொல்ல வருகின்ற அறிவுரை என்ன? ரசூலுல்லாஹுடைய மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்வதை கொண்டு நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல விரும்புகிற படிப்பினை என்ன? ஃபக்தது பில்லதைனி மின் பஅதி, எனக்கு பின்னால் இந்த இருவரை பின்பற்றுங்கள். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? அபூபக்கரையும் உமரையும் பார்த்து சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கடுத்து தன் நேர் வழியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் அபூபக்கர் தான் மிக தகுதியானவர். எனக்கு பின் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களை குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே வழிநடத்தி செல்வதற்கு அபூபக்கர் தான் தகுதியானவர் என்பதை மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தியதோடு அந்த அபூபக்கருக்கு அடுத்து இந்த உம்மத்திலே மிகச் சிறந்தவர், கல்வி உடையவர், இந்த சமுதாயத்தால் மதிக்கப்பட வேண்டியவர் உமர் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்லிவிடுகின்றார்கள். அடுத்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். இந்த ஹதீஸும் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன், அப்போது என்னுடைய நீர் தடாகத்திலிருந்து நான் தண்ணீர் இறைத்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். அபூபக்கர் வந்தார், என்னிடமிருந்து வாளியை வாங்கினார் எனக்கு ஓய்வு கொடுப்பதற்காக. அவர் அந்த வாளியை இறைத்தார், ஆனால் அவர் இறைத்ததிலே பலவீனம் இருந்தது, அதாவது குறைவு இருந்தது. அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக. பிறகு இப்னுல் ஹத்தாப் உமர் வந்தார், அவர் அவரிடமிருந்து வாளியை வாங்கினார், அவரை விட மிக பலமாக நீர் இறைக்கும் ஒருவரை நான் பார்க்கவில்லை, அவர் மக்களுக்கு பொறுப்பேற்றார், அந்த நீர் தடாகம் நிரம்பி தண்ணீரால் பீரிட்டு வழிந்து கொண்டிருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களை, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இறை தூதர்கள் பார்த்த கனவுகள் வஹி, அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தூது செய்திகளாகும். நாம் பார்க்கும் கனவுகளை போன்று குழப்பமான அல்லது சைத்தானிய வசுவசாக்களை கொண்ட கனவுகள் அல்ல, இறை தூதர்கள் பார்த்த கனவுகள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே தான் இறைத்ததாக பார்த்தார்கள் ஹவுதில் இருந்து. அதாவது ஹவுத் என்பது ஒரு இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். மக்கள் அதிலிருந்து பயன்பெற்றுக் கொண்டிருந்தார்கள். பிறகு அபூபக்கர் என்னிடமிருந்து வாங்கினார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது என்ன ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள்? எனக்கு அடுத்து முஸ்லிம்களை வழிநடத்துபவர், அவர்களுடைய மார்க்க அடிப்படையிலும் சரி அவர்களுடைய அரசியல் அடிப்படையிலும் சரி யாராக இருப்பார்? அபூபக்கராக இருப்பார். அபூபக்கருடைய அந்த ஆட்சி காலம் குறைவாக இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 2 ஆண்டுகள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாபத் ஆட்சி புரிகிறார்கள். பிறகு இறந்து விடுகிறார்கள். அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். அவர்கள் கடுமையாக இறைத்தார்கள். அதாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அபூபக்கருடைய ஆட்சி காலத்தை விட அதிகமாக இருக்கும் என்ற முன்னறிவிப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அடுத்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், இந்த ஹதீஸும் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கூறினார்கள், ஆயிஷாவே உதுஇ லீ அபா பக்ரின் அபாக் وأخاك حتى أكتب كتابا فإني أخاف أن يتمنى متمن ويقول قائل أنا أولى ويأبى الله والمؤمنون إلا أبا بكر. عائشة உன் தந்தையாகிய அபூபக்கரை நீர் அழைத்து வாரும், உன் சகோதரரையும் நீ அழைத்து வாரும், நான் எழுதி கொடுத்து விட விரும்புகிறேன். யாராவது ஒருவர் இப்படி ஆசைப்படலாம், இப்படி கூறலாம், நான் தான் மிக தகுதியானவன் என்று. ஆனால் அல்லாஹுவோ மூமின்களோ அபூபக்கரை தவிர வேறு யாரையும் ஏற்க மாட்டார்கள். அல்லாஹுவோ மூமின்களோ அபூபக்கரை தவிர வேறு யாரையும் ஏற்க மாட்டார்கள், மறுத்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் மேலும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்திலே ஹலீஃபாவாக ஆகுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பினான். அதுதான் அல்லாஹுடைய மார்க்கமாக இஸ்லாமாக இருந்தது. ஏனென்றால் அல்லாஹ் ஒன்றை மறுக்கிறான், அபூபக்கரை தவிர வேறு யாரையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான், மறுக்கிறான் என்றால் என்ன பொருள்? எப்படி மார்க்கத்திலே தொழுகையை அல்லாஹ் ஏற்கிறான், தொழுகையை விடுவதை அல்லாஹ் ஏற்பதில்லை, நோன்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், நோன்பை விடுவதை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை ஏற்பதில்லை என்று மார்க்க அடிப்படைகளில் ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்களோ அப்படித்தான் அபூபக்கருடைய கிலாபத்தை பற்றியும் கூறினார்கள். அல்லாஹ்வும் மூமின்களும் அபூபக்கரை தவிர வேறு யாரையும் ஏற்க மாட்டார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அல்லாஹ்விடத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத், ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிலாபத். அவர்களை மூமின்களுடைய இமாமாக அல்லாஹ் அங்கீகரித்தான், மூமின்களும் அங்கீகரித்தார்கள். இந்த இடத்திலே வேறு ஒரு முக்கியமான மார்க்க அடிப்படையையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இன்று சில அழைப்பாளர்களோ அல்லது சில புத்திசாலிகளோ அல்லது சில நவீன குதர்க்கவாதிகளோ இந்த அடிப்படையை அடியோடு மறுக்கிறார்கள், தகர்க்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டும் தான் மார்க்கத்தின் அடிப்படை, இதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்குவதிலே மூமின்கள், அதில் முதல் கூட்டமாக சஹாபாக்கள், அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய புரிந்துணர்தல் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்று பார்க்கும் பொழுது அந்த அழைப்பாளர்கள் சஹாபாக்களுடைய இல்மை, அவர்களுடைய புரியுதலை அறவே மார்க்க ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை, அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த குர்ஆன் ஹதீஸை புரியும் விஷயத்திலே யாருடைய புரிதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாருடைய புரிதலுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், யாருடைய புரிதலை மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறது என்று கூறினால், இவர்களை பொறுத்தவரை இவர்கள் சொல்வது என்ன, ஒவ்வொருவரும் இதை புரிவதிலே சுதந்திரமானவர், குர்ஆன் ஹதீஸை புரிவதிலே சுதந்திரமானவர். நமக்கு எப்படி குர்ஆன் ஹதீஸ் புரிகிறதோ அப்படி நாம் அமல் செய்தால் போதும். சஹாபாக்களுடைய புரிதலின் பக்கம் நமக்கு எந்த தேவையும் இல்லை என்று அடியோடு மறுக்கிறார்கள். ஆகவேதான் சஹாபாக்கள் அவர்களின் வாயிலாக வந்திருக்கக்கூடிய பல நூறு அறிவிப்புகளை, சஹாபாக்களுடைய விளக்கங்களை எல்லாம் அவர்கள் தூர தள்ளிவிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சஹி முஸ்லிமில் பதிவான ஹதீஸ் இவர்களுடைய இந்த கருத்தை மிக வன்மையாக கண்டிக்கிறது. எப்படி கண்டிக்கிறது? இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுடைய, அதாவது அந்த சஹாபாக்களுடைய, இந்த இடத்திலே மூமின்கள் என்றால் யார் இருந்தார்கள், நீங்கள் இருந்தோமா நாம் இருந்தோமா, நம்முடைய தகப்பனார்கள் நம்முடைய மூதாதையர்கள் இருந்தார்களா, முஹாஜிர்கள் அன்சார்கள் இருந்தார்களா, யார் இருந்தார்கள்? சஹாபத்து ரசூல், அஸ்ஹாபு ரசூல், நபியின் தோழர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிர் அன்சாரிகளுடைய புரிதலுக்கு மார்க்கத்திலே எந்த தகுதியும் இல்லை என்று இருக்குமாயின், அபூபக்கரைத்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அவரை தவிர வேறு யாரையும் அங்கீகரிக்க மாட்டான் என்று கூறுவதோடு நிறுத்தியிருக்கலாம். ஏன்? அல்லாஹுடைய விருப்பத்தோடு அந்த முஹாஜிர் அன்சாரிகளுடைய விருப்பத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய மறுப்போடு சேர்த்து அந்த முஹாஜிர் அன்சாரிகளுடைய மறுப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், முஹாஜிர் அன்சாரிகளுடைய விருப்பம் அல்லாஹுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும். அவர்கள் ஒன்றை விரும்புகிறார்கள் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் விருப்பமானதாக இருக்கும். ஏன்? அந்த அளவு துல்லியமாக மார்க்க சட்டங்களை புரிந்து கொண்டவர்கள் தான் அந்த முஹாஜிர்கள், அந்த அன்சாரிகள், அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள். அவர்களை விட துல்லியமாக மார்க்க சட்டங்களை அடுத்து வருபவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த தகுதியை விட உயர்வான தகுதியை அடுத்து வருபவர்கள் பெற்றுவிட முடியாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, அல்லாஹ் மறுப்பான், அல்லாஹுவும் மூமின்களும் மறுத்து விடுவார்கள் அபூபக்கரை தவிர மற்றவர்களை. மூமின்களுடைய இந்த அங்கீகாரத்தை அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உரைகளை தருகிறார்கள். குர்ஆன் அடிப்படை, சுன்னா அடிப்படை, அதனுடைய ஆதாரங்கள் தான் நமக்கு ஆதாரங்கள். ஆனால் அதை புரிந்து செயல்படுவதிலே, அதற்குரிய விளக்கத்தை எடுப்பதிலே, நம்முடைய மன இச்சைக்கு ஏற்ப அதற்கு விளக்கம் கொடுக்கலாமா, அல்லது சஹாபாக்களுடைய விளக்கத்தை அதற்கு முதன்மை விளக்கமாக ஆக்கி அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய அமலை, நம்முடைய கொள்கையை ஆக்க வேண்டுமா, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த இடத்துல கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு பெரிய கூட்டம், இபாதத்திலே திளைத்தவர்கள், இவர்களை விட வணக்க வழிபாடுகளிலே உறுதியானவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து, அதாவது அவர்களைத்தான் வரலாற்றிலே ஹாரிஜியா அல்லது ஹவாரிஜ் அல்லது ஹரூரியூன் என்று நாம் கூறுகிறோம், அந்த மக்களை சந்திக்க சென்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இபாதத்திலே திளைப்பவர்கள், இபாதத்திலே மூழ்கியவர்களை இவர்களை விட அதிகமானவர்கள் யாரையும் நான் பார்த்ததில்லை. இரவெல்லாம் விழித்து வணங்கிய காரணத்தால் முகமெல்லாம் மஞ்சளித்திருந்தது. சுஜூதிலே நீண்ட நீண்ட நேரங்கள் அவர்கள் இருந்த காரணத்தால் அவர்களுடைய நெற்றிகள் எல்லாம் காயப்பட்டிருந்தன, கண்களெல்லாம் குழி விழுந்திருந்தன. அந்த அளவுக்கு இபாதத்தில் அவர்களில் யாரும் எந்த வீண் பேச்சையும் பேசுபவராக நான் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய திக்ரிலே திளைத்திருந்தவர்களாக பார்த்தேன். இப்படிப்பட்ட வணக்கசாலிகள். இவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யக்ருஜூன மினல் இஸ்லாம் கமா தக்ருஜு ரம்யது மினஸ் ஸஹம். எப்படி ஒரு வில்லிலிருந்து அம்பு வெளிப்படுமோ அப்படி இஸ்லாமிலிருந்து வெளியேறி விடுவார்கள். யக்ரவுனல் குர்ஆன் வலா யப்லுகு ஹனாஜிரஹும். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அந்த குர்ஆன் அவர்களுடைய தொண்டை குழியையும் அடையாது. இவர்களை விட இன்று குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற இவர்கள் தொழுகையில் காட்டுகின்ற அலட்சியம், மார்க்க சட்டங்களிலே காட்டுகின்ற அலட்சியம், அல்லாஹ் பாதுகாப்பானா. இந்த மக்கள் யார்? இபாதத்திலே கடுமையாக இருந்தார்கள், வணக்க வழிபாட்டிலே கடுமையாக இருந்தார்கள். இவர்கள் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்கள் அஸ்ஹாபு ரசூல் விளங்கியதை விட நாங்கள் குர்ஆனை அதிகமாக விளங்கி இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச்சை ஆரம்பிக்கும் போது அவர்கள் கூறிய அந்த முதல் வார்த்தையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இங்கு அமர்ந்திருக்கும் இந்த மக்களே, உங்களிலே யாராவது ஒருவர் இருக்கிறாரா, அவர் விஷயத்திலே, அவருடைய கண் முன்னால், அவருடைய வாழ்க்கையிலே குர்ஆன் இறக்கப்பட்டதாக? எப்படி? உங்களிலே யாராவது ஒருவர் இருக்கிறாரா, அவருடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் இறக்கப்படுவதை பார்த்ததாக, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நபியை பார்த்தவராக, இந்த குர்ஆன் இறக்கப்படும் போது இந்த குர்ஆனுக்கு நபி விளக்கம் கூறியதை பார்த்ததாக ஒருவர் இருக்கிறாரா? பதில் இல்லை. எங்கிருந்து பதில் வரும்? சொன்னார்கள், எந்த நபி தோழர்களிடத்திலே நீங்கள் இப்போது அவர்களை மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களின் மீதுதான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த நபியின் மீது குர்ஆன் இறக்கப்பட்ட போது அவர்கள் அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதை பார்த்தார்கள், அதனோடு வாழ்ந்தார்கள். அந்த நபி அந்த குர்ஆனுக்கு சொல்லிய விளக்கத்தை அவர்கள் தங்களுடைய காதுகளால் நபியிடம் இருந்து கேட்டார்கள். அப்படி இருக்க அந்த நபி தோழர்களை விட குர்ஆனை பின்பற்றுவதிலே நீங்கள் முன்னேறி சென்றுவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று ஒரு முன்னுரையை கூறிவிட்டு அடுத்து தங்களுடைய பேச்சை ஆரம்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய இஜ்மா சொல்கிறார்கள், இஜ்மா என்று ஒன்றுமே இல்லை என்று, இஜ்மா என்று ஒன்றுமே கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இதற்கு தெளிவான மறுப்பை இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் மறுக்கிறான், மூமின்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ் மறுக்கிறான், மூமின்கள் மறுக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? மூமின்கள் அனைவரும் யாரை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாடோ, யார் அவர்கள்? முஹாஜிர்கள், அன்சாரிகள். அவர்கள் அபூபக்கரை தான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இங்கிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள்? சிலர் இதை வெறுக்கலாம், சிலர் இதற்கு மாறுபடலாம். அப்படி மாறுபட்டவர்களை மூமின்களுடைய பட்டியலில் ரசூலுல்லாஹ் கொண்டு வரவில்லை. யார்? முஹாஜிர் அன்சாரிகளுடைய அந்த ஏகோபித்த அவர்களுடைய அந்த கருத்துக்கு மாற்றமாக விலகி சென்று லட்சம் கோடி கோடி முறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறி லட்சம் முறை குர்ஆனை ஓதி அதனுடைய கருத்துக்களை பேசி அதனுடைய சட்டங்களை நான் நிலைநிறுத்துகிறேன் என்று கூறினாலும் அவர்கள் மூமின்களுடைய ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. புரியுதுங்களா? ஹதீஸ் எவ்வளவு கடுமையாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்று பட்டியலிருந்து நீக்கிவிடுகிறார்கள். மூமின்கள் ஒரு புறம் இருக்க இவர்களுடைய கருத்திற்கு அப்பாற்பட்டு யார் செல்வார்களோ அவர்கள் இந்த ஜமாஅத்திலே வரமாட்டார்கள். ஆகவேதான் எப்போது ஒரு கூட்டம் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே யூதர்களின் மூலமாக முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்கும் முஸ்லிம்களை பிரிப்பதற்கும் ரசூலுல்லாஹுவின் மீது அன்பு என்று கூறி ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தின் மீது அன்பு என்று கூறி பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ அவர்கள் வைத்த முதல் பிரச்சனை என்ன? ரசூலுல்லாஹுவின் மீது அன்பு இருக்குமாயின் ரசூலுல்லாஹுடைய மருமகனார் அலியைத்தானே நாம் ஹலீஃபாவாக ஆக்க வேண்டும். அவர்தான் கிலாபத்துக்கு தகுதியானவர். அபூபக்கர் அதை பிடுங்கிக் கொண்டார் என்று அபூபக்கருடைய இமாமத்தை, அபூபக்கருடைய தலைமைத்துவத்தை ஏற்க மறுத்தபோது அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று இஸ்லாமிய நாடுகள் எங்கெல்லாம் பரவி இருந்ததோ குர்ஆன் சுன்னா எங்கெல்லாம் பரவி இருந்ததோ அந்த எல்லா மார்க்க அறிஞர்களும் அவர்களில் ஒருவர் கூட அந்த கூட்டத்திலிருந்து தவறாமல் எல்லா மார்க்க அறிஞர்களும் இந்த கூட்டத்தை வழிகட்டவர்கள், ஷியா பிரிந்தவர்கள் ஜமாஅத்திலிருந்து என்று அடையாளம் காட்டி வைத்தார்களா இல்லையா? இது எதை குறிக்கிறது? முஸ்லிம்களுக்கு என்று ஒரு இஜ்மா நிச்சயமாக இருக்கும். அது குர்ஆன் சுன்னாவுடைய அந்த புரிந்துணர்வின் மீது, அடிப்படையின் மீது இருக்கும். உங்களுக்கும் நமக்கும் நம்முடைய காலத்தில் இப்போது எந்த அடிப்படையில் இந்த இஜ்மாவை எடுத்தார்கள் என்று வேண்டுமானால் நாம் அறியாமல் இருக்கலாம். நாம் அறியாத காரணத்தால் அந்த இஜ்மாவிற்கு, அந்த ஏகோபித்த அடிப்படைக்கு ஆதாரம் இல்லை. இது அவர்களுடைய சொந்த அபிப்பிராயம் என்று சொல்வது மார்க்கத்தை தகர்ப்பதாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய இஜ்மா, முஹாஜிர்கள் அன்சார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த அபிப்பிராயம் கலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது ஒருமித்தது. சில முனாஃபிக்குகள், சில தூரத்து மக்கள் எதிர்த்தார்கள். அவர்களுடைய அந்த பிரிவினையால் இந்த இஜ்மாயிலே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த இஜ்மா என்ற வார்த்தையை புரிந்து கொள்வதிலே ஏற்பட்ட குறையாகவும் இருக்கலாம் அவர்கள் இஜ்மா என்ற அந்த அடிப்படையை மறுப்பதற்கு. என்ன இஜ்மா என்றால்? இதற்கு பொதுவாக நாம் அர்த்தம் சொல்வது ஏகோபித்த முடிவு. ஏகோபித்த முடிவு என்றால் 1000 பேர் ஒரு இடத்துல இருந்தால் முஸ்லிம்கள், 1000 சஹாபாக்களோ அல்லது 1000 அந்த காலத்தில் மக்கள் இருந்தால் 1000-க்கு 1000 பேரும் அந்த கருத்தை ஆமோதித்திருக்க வேண்டும் என்று புரிவது, அதுதான் இஜ்மா என்று சொல்வது கிடையாது. அந்த 1000-த்திலே யாருக்கு கல்வியும் ஞானமும் குர்ஆன் சுன்னாவுடைய புரிந்துணர்வும் இருக்கிறதோ அந்த மக்களுடைய மெஜாரிட்டி, ஜம்ஹூர், அதிகமான மக்கள் ஒரு கருத்தை அங்கீகரித்து விட்டால் அது இஜ்மா, யோகபித்த முடிவாக ஆகிவிடும். ஒருவர் மாற்றம் தெரிவிப்பதால், ஒருவர் விரும்பாததால் அது இஜ்மா இல்லை என்று சொல்ல முடியாது. பாருங்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அன்சாரிகள் இப்படி பேசினார்கள், மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், நம்மிலும் ஒரு அமீரை நிர்ணயித்துக் கொள்வோம், உங்களிலும் ஒரு அமீரை நிர்ணயித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளிடத்தில் பேசும்போது பயன்படுத்திய வார்த்தையை பாருங்கள், யா மஅஷரல் அன்சார் அலஸ்தும் தஅலமூன் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தம அபா பக்ர் யஉம்முன் நாஸ் ஃபஅய்யுக்கும் தத்வீபு நஃப்ஸுஹு அன் யதக்கத்தம அபா பக்ர். சொன்னார்கள் அன்சாரிகளே, உங்களுக்கு தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கண் பார்வைக்கு முன்னால் அபூபக்கரை மூமின்களுக்கு தொழுகை நடத்தும்படி கட்டளையிட்டதை, ஏவியதை, அப்படி நடத்தியதை ரசூலுல்லா பொருந்தி கொண்டதை நீங்கள் அறிவீர்களா அறிய மாட்டீர்களா? அன்சாரிகள் சொன்னார்கள், நாம் அறிவோம். அப்படி என்றால் அபூபக்கரை விட முந்துவதற்கு உங்களில் யாருக்கு விருப்பம்? என்ன வார்த்தை பார்த்தீங்களா? எங்கிருந்து புரிகிறார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கரை விட இப்போது முந்துவதற்கு உங்களிலே யார் விரும்புகிறார்? முன்பு நாம் பார்த்தோம், சஅத் இப்னு உபாதா அன்சாரிகளுடைய தலைவராக இருந்தார். சஅத் இப்னு முஆத் இறந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த அவுஸ் கதிரஜனுடைய தலைவராக சஅத் இப்னு உபாதா இருந்தார். அவரைத்தான் அன்சாரிகள் எல்லாம் அமீராக ஆக்குவதற்கு விரும்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை சொன்னபோது ரசூலுல்லா ஒருவரை அமீராக்கினார்கள், அவர் இருக்கும் போது அவரை விட முந்தி இந்த தலைமைத்துவத்தை அடைவதற்கு உங்களிலே யார் விரும்புகிறார்கள் என்று கேட்டபோது, இங்குதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அன்சாரிகளுடைய அந்த சஹாபாக்களுடைய ஹதீஸுக்கு பணிகின்ற அந்த கட்டுப்பாட்டு தன்மையையும், நம்மில் இருக்கின்ற சில அழைப்பாளர்களோ அல்லது சில அறிஞர்களோ அல்லது சில கல்விமான்களோ ஹதீஸ் என்று கூறப்பட்டால், நபியின் சட்டம் கூறப்பட்டால், தன்னுடைய அறிவை கொண்டு அந்த ஹதீஸை மறுக்கின்ற அந்த பண்பாட்டையும் நாம் வித்தியாசம் காணுகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்க, எனக்கும் தெரியும் இந்த ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸை பேசுகிறோம் என்று சொல்லுகின்ற மக்கள் ஹுராஃபிகள் அல்ல, யாரல்ல, ஹுராஃபிகள் அல்ல, முக்கல்லிதுகள் அல்ல, மதுஹபை பின்பற்றுபவர்கள் அல்ல, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்களுக்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டால் எங்களுக்கு இந்த ஹதீஸ் உங்களை விட நல்லாவே தெரியும், எங்களுக்கு தெரியும் அதனுடைய விளக்கம், நீங்க இந்த ஹதீஸ் நீங்களே வச்சுக்குங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், எவ்வளவு பெரிய பயங்கரமான விபரீதமான ஈமானுடைய சோதனை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சாதாரண விஷயமாங்க, அன்சாரிகள் அங்கே நினைத்திருந்தால் முஹாஜிர்களை மிகைத்து அவர்கள் ஆட்சியை நிச்சயம் அமைத்திருக்கலாம், முடியுமா முடியாதா? ஏன் அப்படின்னு சொன்னா, மதீனா யாருடையது? அன்சாரிகளுடையது. யார் இங்க அதிகமா இருக்கிறா? முஹாஜிர்கள் அதிகமா இருக்கிறாங்களா, அன்சாரிகள் அதிகமா இருக்கிறாங்களா? அன்சாரிகள் அதிகமா இருக்கிறாங்க. ராணுவத்தில் யார் அதிகமா இருக்கிறா? முஹாஜிர்கள் அதிகமா இருக்கிறாங்களா, அன்சாரிகள் அதிகமா இருக்கிறாங்களா? எல்லா ராணுவ பெரும்பாலான ராணுவ வீரர்கள் அன்சாரிகள். அன்சாரிகளை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து வந்த பழக்கம். அவர்களுக்கென்று உள்ள அந்த தலைவரை, சையீதை, அந்த இமாமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து வைத்திருந்தார்கள். உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைனா நீங்க சாது இப்னு உபாதாட்ட போங்க, சாது இப்னு உபாதா என்னிடத்துல பிரச்சனையை கொண்டு வருவார். நேரா ரசூலுல்லாஹிட்ட வந்து தங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் போது சஅத் இப்னு உபாதா அந்த இடத்திலே முயற்சி செய்திருந்தால் முஹாஜிர்களை நீக்கிவிட்டு கலீஃபாவாக ஆகி இருக்கலாம், அன்சாரிகள் அதை ஏற்றிருப்பார்கள். ஆனால் எப்போது இந்த நபிமொழி, இந்த நபியினுடைய செயல், மொழியாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும், நபியினுடைய இந்த செயல் சொல்லப்பட்டதோ அப்போது அன்சாரிகளுடைய அந்த வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம், அபூபக்கரை விட நாங்கள் முந்துவதை. முஸ்தத்ருக்குல் ஹாகிம்ல பதிவான சஹீஹான சம்பவம். என்ன சொல்றாங்க, அபூபக்கரை விட முந்தி இந்த தலைமைத்துவத்தை அடைவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த வார்த்தை எப்போது சொல்லப்படும்? அதெல்லாம் நஊது பில்லான்னு சொல்லி எப்போ சொல்லப்படும்? ஒரு பாவத்தின் போது, மார்க்க சட்டத்திற்கு முரணாக ஒன்று நடக்கும் போது, அல்லாஹ்வின், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு எதிராக ஒன்று நடக்கும் போது சொல்லப்படுகின்ற வார்த்தையை தான் அன்சாரிகள் சொன்னார்கள் என்றால் எதை உடனே புரிந்து கொண்டார்கள்? அபூபக்கரை மீறி வேறொருவரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுப்பது மார்க்கத்தை மீறுவதாகும் என்பதை அன்சாரிகள் இங்கே தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இன்னொரு நிலைமையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்தில் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா உம்முடைய தந்தைக்கு சொல், அவர் மக்களுக்கு இமாமத்து செய்யட்டும், தொழட்டும், தொழ வைக்கட்டும். இப்போ மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அபூபக்கர் ரொம்ப மென்மையான உள்ளம் உள்ளவர், உங்களுடைய இடத்திலே நின்றால் அவர் தொழ வைக்க முடியாது, அவரால் அழுது அழுது அவருடைய அழுகையால் குர்ஆன் ஓதுவதை பிறர் கேட்க முடியாது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் இல்லையா, அபூபக்கர் தான் தொழ வைக்க வேண்டும் என்று. அபூபக்கர் இடத்துல செய்தி வருகிறது. இப்போது அபூபக்கர் என்ன சொல்கிறார்கள்? உமரே நீங்க போய் தொழ வைங்கன்னு சொல்லிட்டு, உமரே நீங்க பயம், என்னால் அதை நிறைவேற்ற முடியுமா என்று. அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்த அஹக்கு பிதாலிக் إن رسول الله صلى الله عليه وسلم يأمرك أن تصلي بالناس فقال أبو بكر وكان رجلا رقيقا يا عمر صلي بالناس فقال عمر أنت أحق بذلك أبو بكر என்னை விட நீங்கள் தான் இதற்கு மிக தகுதியானவர்கள், நீங்க தான் போய் தொழ வைக்க வேண்டும். அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை முஸ்லிம்களுக்கு தேர்ந்தெடுத்தார்கள். ஆகவேதான் முஹாஜிர்கள் அன்சாரிகள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய துன்யாவுக்கும், எப்படி தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை இமாமாக தேர்ந்தெடுத்தார்களோ, அதுபோன்று தங்களுடைய துன்யாவுடைய காரியங்களை நிர்வகிப்பதற்கும் அபூபக்கரை இமாமாக தேர்ந்தெடுத்தார்கள், பொருந்தி கொண்டார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை பற்றித்தான் இந்த ஷியாக்கள் இன்று இவ்வளவு பெரிய ஒரு, இவர்களை வைத்துத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சுன்னாவுக்கு எதிராக செய்கிறார்கள். இவர்கள்தான் கிலாபத்துக்கு தகுதியானவர்கள், இவர்களைத்தான் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. அந்த அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்னு சாதிலே பதிவான சஹீஹான சம்பவம், அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லம்மா குபித நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நதர்னா ஃபி அம்ரினா ஃபவஜத்னா அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் கத்தம அபா பக்ர் ஃபி ஸலா فرضينا لدنيانا من رضي رسول الله لديننا فقدمنا ابا بكر. இந்த ஷியாக்கள் என்ன பரப்புறாங்க? இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டதை அலி அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அலி அவர்கள் அதை வெறுத்து கொண்டிருந்தார்கள், அதிலே அலி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை, பயத்து செய்து கொடுப்பதற்கு கூட காலதாமதம் செய்தார்கள் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் செய்கிறார்களே, மிக தெளிவான மறுப்பு அதற்கு. சொல்கிறார்கள், அலி எப்போது நபி அவர்கள் கைப்பற்றப்பட்டார்களோ அவர்களுடைய உயிர் பிரிந்ததோ நாங்கள் எங்களுடைய இந்த காரியத்திலே சிந்தித்தோம், அப்போது நபியை நாங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக அபூபக்கரை தான் முற்படுத்தினார்கள், எனவே எங்களுடைய தீனுக்கு யாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தி கொண்டார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையே எங்களுடைய துன்யாவுக்கும் நாங்கள் பொருந்தி கொண்டு அந்த அபூபக்கரையே நாங்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தோம். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அறிஞர், பின்னாடி காலத்தில் வந்தவங்க, சில ஆரம்ப காலத்தில் இவங்களிடத்தில் கொள்கையில் சில சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்துச்சு, பிறகு தௌபா செய்துவிட்டு அவர்கள் முற்றிலும் அஹ்லு சுன்னா சுன்னாவின் அடிப்படையிலே தங்களுடைய கொள்கையை அமைத்து கொண்டார்கள். ஃபல்சஃபா போன்ற அந்த சிந்தனைகளால் ஏற்பட்ட தாக்கங்களிலிருந்து தௌபா செய்து முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னா என்ன கூறியதோ அதையே தங்களுடைய கொள்கையாக ஆக்கி கொண்டார்கள். மிகப்பெரிய தாபியங்களுடைய மாணவர்களாக இருந்தார்கள். இவர்கள் சொல்லுகின்ற இந்த ஒரு அழகான ஒரு விளக்கத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறார்கள்? தொழுகைக்காக நாம் ஒன்று கூடுகிறோம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ன? இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லப்படுகிற மக்களால் இது பின்பற்றப்படுறது இல்லைங்கிறது வேற விஷயம். அங்கதான் துருல் முக்தாரில் அது எழுதியிருக்குது, ரத்துல் முக்தாரில் அது எழுதியிருக்கு என்று விமர்சனம் செய்யறதுக்கு வாய்க்கிலேயே பேசுறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் குர்ஆன் சுன்னாவை புரிந்து அதை செயல்படுத்துறதுல சிந்திப்போமா? அதை செயல்படுத்துவதற்கு நம்முடைய நேரத்தை செலவழிப்போமா என்று சொன்னால் அங்கே பார்த்தா ஜீரோவாக இருக்கும். ஹதீஸில் வாங்க சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க இந்த முன்னுரையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் தொழுகைக்காக நிற்கும் போது ஒன்று சேரும் பொழுது குர்ஆனை அதிகம் ஓத தெரிந்தவர், குர்ஆனை மிக சரியாக ஓத தெரிந்தவர், குர்ஆனை அதிகம் மனனம் செய்திருப்பவர் உங்களுக்கு இமாமாக நிற்கட்டும். 25 வருஷ இவர்களுடைய குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரத்தில் ஒருத்தரை கூட இதுவரைக்கும் ஹாஃபிதாகவோ ஒரு காரியாகவோ ஆக்க முடிஞ்சா? என்ன ஒருத்தரையாவது குர்ஆனை சரியான முறையிலே மனப்பாடம் செய்து அதை அழகிய முறையிலே ஓதக்கூடிய ஒரு முஸ்லிமாக உருவாக்க முடிஞ்சா? இவர்களுடைய அத்துணைய அறிஞர்கள் என்று யாரையெல்லாம் முன்வைக்கிறார்களோ தமிழிலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இதுலங்க தமிழிலே குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வசனத்தை அதனுடைய உச்சரிப்போடு அதை எப்படி அந்த குறைஷிகள் ஓதினார்கள் அதுபோன்று நீங்கள் ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஒரு தஜ்வீதோட, தஜ்வீதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, தர்தீல் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அப்ப குர்ஆன் என்னதான் இருக்குது? அல்லாஹ்வுக்கு பார், சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? தொழ வைப்பதற்கு முதல் தகுதி என்ன? குர்ஆனை அதிகம் மரணம் செய்திருக்க வேண்டும், குர்ஆன் மிக தெளிவாக ஓதி இருக்க வேண்டும். அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது இங்கே. எத்துணை தர்பியாக்கள் நடக்கின்றன, குர்ஆன் சரியாக உச்சரிப்போடு படித்து கொடுப்பதற்கு எங்கேயாவது நேரம் இருக்காங்க? எப்படி வாக்குவாதம் செய்யலாம், எதிரியை எப்படி மடக்கலாம் என்பதற்கு பயிற்சி கொடுக்கப்படும். குர்ஆனை எப்படி ஓதுவது எங்கேயாவது பயிற்சியை பார்த்துருக்கிறீங்களா? வாங்க அடுத்து, ஃபைன் கானூ ஃபில் கிராஅத்தி ஸவாஅன், குர்ஆனை மிக அழகிய முறையில் ஓதுவதிலே அவர்கள் எல்லாம் சமமாக இருந்தால் ஃபஅஅலமுஹும் பிஸ்ஸுன்னதி, என்னுடைய ஹதீஸை யார் அவர்களில் மிக அதிகம் கற்றிருக்கிறார்களோ அந்த ஆலிமை முற்படுத்த வேண்டும். இங்கேதான் முடிஞ்சு போச்சு, ஆலிம்னு யாரும் கிடையவே கிடையாதுன்னு. எல்லாம் ஆலிம். ஒரு கேசட் கேட்டாலே ஆலிம், ஒரு மாச பத்திரிகையை படிச்சுட்டா ஆலிம், எங்கேயாவது ஒரு இடத்துல அரை மணி நேரம் பேசிட்டா அவரும் ஆலிம் அவரும் முஃப்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கும் அந்த சபையிலே சொல்கின்றார்கள், உங்களிலே அதிகம் குர்ஆனை கற்றவர் தொழ வைக்கட்டும், எல்லாரும் குர்ஆனை கற்றுக்கொண்டதிலே ஓதுவதிலே சமமாக இருந்தால் உங்களிலே யாருக்கு ஹதீஸ் அதிகமாக தெரியுமோ. அடுத்து சொன்னார்கள், குர்ஆனை சுன்னாவை கற்றுக்கொண்டதிலே எல்லாரும் சமமாக இருந்தால் யார் ரொம்ப வயது உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை முற்படுத்துங்கள். இங்கேதான் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. என்னங்க பெரியவர்களை மதிக்கிறத எப்படி இவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள்? ஷிர்கது. எப்படி இந்த சமுதாயத்திலே சான்றோர்களை சிறந்தவர்களை முக்கியஸ்தர்களை மதிப்பதை அல்லாஹும் ரசூலும் மார்க்கம் என்று சொல்கிறார்கள், இவர்கள் எப்படி புரிய வைத்திருக்கிறார்கள்? மரியாதை செய்வது ஷிர்க். இவங்களுடைய இஸ்திலாஹல ஷிர்க்னா எது? ஒருத்தர் வந்தாருன்னா அவரை கண்ணியப்படுத்தி கூட்டிட்டு வந்து சலாம் சொல்லி கூட்டிட்டு வந்தா அது ஷிர்க். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்தால் அவருக்காக எழுந்து நிற்காதீர்கள் என்று சொன்னார்கள். எப்படி அவர் அங்கே வந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி நான் இங்கே எந்திரிச்சு நின்றுறது, அவர் வந்து உட்கார்ற வரைக்கும் நான் எந்திரிச்சே நிற்கிறது, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இந்த அறிவாளிகள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க? அங்கேருந்து ஒரு அறிஞர் வருவாங்க, அல்லது சமுதாயத்தினுடைய ஒரு முக்கியஸ்தர், ஒரு ஊர் முத்தவல்லியை வச்சுக்கோங்க, ஒரு ஜமாத்து தலைவர் அவர் வருவார். அவர் வந்தாருன்னா அவர் வந்து எந்திரிச்சு அவர் வருவார், இவர் இங்கே உட்காந்துட்டு இப்படி கையை நீட்டுவார் சலாம் அலைக்கும்னு கேட்டால் எந்திரிச்சா ஷிர்கா போயிடுமா? எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க? அவர் அங்க வரும்பொழுது அவர் அந்த வாசல் வரை சென்று அவரை அழைத்து வந்து அது ஷிர்கா போயிடுமா? அது வந்து கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. எந்த முட்டாள்களுக்கு ஹதீஸ்? இந்த முட்டாள்களுக்கு ஹதீஸ் யார் சொல்லி கொடுத்தா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலுடைய மகன். யார் யார்? இக்ரிமா வருகிறார், கூமு இலா சையீதிக்கும், ரசூலுல்லாஹ் எந்திரிக்க முடியல, அவரை போய் வாசல் வரைக்கும் போய் கூட்டிடுவாங்கிறாங்க. யாருங்க? உங்களுடைய தலைவர் அபூஜஹல் காஃபிரா இருந்தான், அவன் குஃபுர்ல மௌத்தா போயிட்டான், ஆனால் இஸ்லாம், இவர் இக்ரிமா முஸ்லீம் ஆகிவிட்டார், அவரை சென்று அழைத்து வாருங்கள். யார் சொன்னா இத? யார் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி அக்ரிமு கரீம கௌமின். ஒரு கூட்டத்தார்கள் யாரை கண்ணியமாக மதிக்கிறார்களோ அவர்களை நீங்களும் கண்ணியமாக மதிக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு? சமுதாயத்தினுடைய முக்கியஸ்தர்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்கள், ஜமாஅத்தினுடைய தலைவர்கள், இவர்களின் மீது இவர்கள் போர் தொடுத்தார்கள். எங்கெங்க இருக்கு இப்படி போர் தொடுக்கிறதுக்கு? ஏன்? தாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக. ஏன்னா மற்றவனை மதின்னு சொன்னா மதிக்க மாட்டான்ல? அப்ப மற்றவனை மதிக்காதுன்னு சொன்னாதானே என்ன தலைவனாக்கு என்ன மதின்னு சொல்ல முடியும்? பாதுகாக்கணும். அடுத்து, இவர்கள் வயதிலே சமமாக இருந்தால், வயதிலும் சமமாக இருந்தால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமா, இவர்களில் யார் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதில் எல்லோரை விட முந்தி இருக்கிறாரோ அவரை முற்படுத்துங்கள். இந்த ஹதீஸ் சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான, எல்லா அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சஹீஹான ஹதீஸ். இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸிலிருந்து இமாம் அபுல் ஹசன் அல் அஷாரி அவர்கள் செய்த இந்த ஆய்வை தங்கத்தை கொண்டு எழுத வேண்டும். ஏங்க, இந்த ஒழுக்கத்தை சொல்லி தந்தது யாரு? இந்த ஒழுக்கத்தை சொல்லி தந்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேற்பார்வையில், தங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நடக்கின்ற இமாமத்துக்கு ஒருவரை இமாமாக ஆக்குங்கள், அவரை தவிர வேறு யாரும் இமாமாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், அப்ப இந்த அத்துணை தன்மைகளும் அவரிடத்திலே நிறைவாக இருப்பதை அந்த நபி பார்த்த காரணத்தால் தானே அவரை விட சிறந்தவர் அந்த சமுதாயத்திலே ஒருவர் இந்த ஐந்து விஷயங்களிலே இருந்திருப்பார்களே, ஆனால் தான் சொன்ன சொல்லுக்கு அந்த நபி மாறு செய்திருப்பார்களா? நபியினுடைய இந்த சொல், நபியினுடைய இந்த செயல் எதை காட்டுகிறது? குர்ஆனை ஓதுவதிலே அபூபக்கர் தான் அந்த நேரத்திலே மிகச் சிறந்தவராக இருந்தார். சுன்னாவை அறிவதிலே அபூபக்கர் தான் அந்த நேரத்திலே மிக அதிகம் அறிந்தவராக இருந்தார். பிறகு வயதிலே யார் அதிகமாக இருந்தார்? அவருடைய வயதுதான். அடுத்து ஹிஜ்ராவிலே அவர்தான். அப்ப இந்த அத்துணை தன்மைகளும் அவரிடத்தில் இருக்க போய்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களை இமாமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆகவே யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துணை சிறப்புகள் இருக்க இமாமாக தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களை ஹலீஃபாவாக இமாமாக நாம் தேர்ந்தெடுப்பதற்கு அல்லது அங்கீகரிப்பதற்கு நமக்கு என்ன தடை இருக்கிறது? ஆகவேதான் குர்ஆனை சுன்னாவை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் என்று முன்னோர்களால் அறியப்பட்ட எல்லோரிடத்திலும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக அங்கீகரிப்பது கொள்கையின் ஒரு அடிப்படை அம்சமாக கொண்டு வந்தார்கள். அவர்களை கண்ணியப்படுத்துவது கொள்கையின் ஒரு அடிப்படை அம்சமாக கொண்டு வந்தார்கள். அவர்களை வெறுப்பது சுன்னாவை விட்டு வெளியேறுவதாகும். அடுத்து பாருங்க, சயீத் இப்னு ஸைத், அதாவது 10 நபித்தோழர்கள் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள் என்று ஒரே ஹதீஸிலே சொல்லப்பட்ட நபித்தோழர்களிலே ஒருவர், அவரிடத்தில் கேட்கப்பட்டது, சிலர் பேச ஆரம்பித்தார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் எப்போது செய்து கொடுக்கப்பட்டது, எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களோ அந்த நாளிலேயே முஹாஜிர்கள் அன்சாரிகள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்து கொடுத்தார்கள். இன்று சில நவீன அழைப்பாளர்கள் பேசிய பேச்சு என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க மௌத்தா இருக்கிறாங்க, கூடாரம் எப்படா காலியாகும், ஆட்சியை யாரு பிடிக்கிறதுன்னு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். لا حول ولا قوة إلا بالله. سعيد بن زيد رضي الله عنه عشرة المبشرين ஒருவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை பாருங்கள், لا حول ولا قوة إلا بالله. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்குத்தான் மூல நூல்களை ஆய்வு செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அவங்க சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், இது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு, இமாம் இப்ராஹிம் ஷுஹூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய கிதாபுல இதை பதிவு செய்யறாங்க, 101வது பக்கத்தில் இருக்கு. இன்ஷால்லா இதனுடைய மூலம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றாங்க. அதுல சொல்றாங்க, சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு கரிஹு அன் யப்கு பஅத யௌமின் வலைஸு ஃபீ ஜமாஅத்தின். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து அவர்களுடைய ஜனாசா அங்கே இருக்கும் போது அந்த ஜனாசாவுடைய பொறுப்பை குடும்பத்தார்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு மூத்த சஹாபாக்கள் எல்லாம் சாயிதா பனு சாயிதாவுடைய அந்த கூடாரத்திலே அந்த திண்ணையிலே ஒன்று சேர்ந்தார்கள்? அந்த கேள்விக்கு பதிலை சொல்கிறார், ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு ஜமாஆ என்ற கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு நாளின் சில பகுதிகளை கழிப்பதை கூட சஹாபாக்கள் விரும்பவில்லை. ஏன், அமீர் என்று ஒருவர் நிர்ணயிக்கப்படவில்லை என்றால் அங்கே ஜமாஆ என்று இல்லை. ஜமாஆ இல்லாத சமுதாயத்தை மாற்றார்கள், அழித்து விடுவார்கள், அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய உதவி இறங்காது, அமீர் இல்லாத கௌமின் மீது அல்லாஹ்வுடைய உதவி இறங்காது என்ற காரணத்தால் தான் சஹாபாக்கள் விரும்பினார்கள், வெறுத்தார்கள். ஒரு நாளின் சில பகுதிகளை கூட தங்களுக்கு அமீர் இல்லாமல், தாங்கள் ஒரு ஜமாஆவிலே இல்லாமல் கழிப்பதை வெறுத்தார்கள். ஆகவேதான் இந்த தஃபன் செய்கின்ற காரியத்தை விட அமீரை தேர்ந்தெடுக்கும் காரியம் முக்கியம் என்பதற்காக அங்கே ஒன்று கூடினார்கள். ஹதீப் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், அஜ்மஅல் முஹாஜிரூன வல் அன்சார் அலா கிலாஃபத்தி அபி பக்ர் ரழியல்லாஹு அன்ஹு காலு லஹு யா கலீஃபத ரசூலில்லாஹ் வலம் யுஸம்ம அஹத் பஅதஹு கலீஃபதன் வகீல இன்னஹு குபித அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் 30,000 முஸ்லிமின் குல்லுன் கால லி அபி பக்ர் யா கலீஃபத ரசூலில்லாஹ் வரது பிஹி மின் பஅதஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது மதீனாவிலே 30,000 முஸ்லிம்கள் இருந்தார்கள், குறிப்பாக ஆண்கள் இருந்தார்கள். இவர்களில் எவரும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதருடைய கலீஃபாவே என்று கூறுவதில் நெருடலை பார்க்கவில்லை. இந்த எல்லா நபி தோழர்களும் அபூபக்கரை எப்படி அழைத்தார்கள், யா கலீஃபத ரசூலில்லாஹ் என்று அழைத்தார்கள். அபூபக்கருக்கு பிறகு வந்த எத்துணை அமீர்கள், எத்துணை இமாம்கள், அவர்களிலே யாரையும் ஹலீஃபத்து ரசூல் என்று பெயர் கூறி அழைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபாவாக மதீனாவிலே இருந்த அத்துணை 1,000 முஸ்லிம்களும் அபூபக்கரை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், அல்லாஹ் முஹாஜிர்களை அன்சாரிகளை புகழ்ந்தான். குர்ஆனிலே அவர்களை பல இடங்களிலே உயர்வாக பேசினார். அந்த முஹாஜிர்களிலே பத்ரிலே கலந்து கொண்டவர்கள், உஹதிலே கலந்து கொண்டவர்கள், பைஅத்து ரிதுவான் என்ற அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டவர்கள், இந்த எல்லா நபி தோழர்கள் யார் அங்கே இருக்கிறார்கள்? பத்ரிலே கலந்து கொண்ட நபி தோழர்கள் இருக்கிறார்கள், உஹதிலே கலந்து கொண்ட நபி தோழர்கள் இருக்கிறார்கள், பிறகு பைஅத்து ரிதுவானிலே கலந்து கொண்ட நபி தோழர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இதற்கு முன்னாடியும் சரி, இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமை இறக்கியதிலிருந்து இனி இந்த பூமியிலிருந்து அல்லாஹ் இஸ்லாமை எடுக்கும் நாள் வரை உலகத்திலேயே முஸ்லிம்களிலே சிறந்த ஒரு கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முதல் தரத்தில் உள்ளவர்கள் யார்? பத்ருவாசிகள். எல்லா நபிமார்களுடைய உம்மத்திலும் சரி, இந்த உம்மத்தினுடைய பத்ரு சஹாபாக்கள் தான், பத்ரிலே கலந்து கொண்ட தோழர்கள் தான் இஸ்லாமிலே ஈமானிலே அல்லாஹ்விடத்திலே உம்மத்துகளிலே உயர்ந்தவர்கள். அடுத்து கலந்து கொண்டவர்கள், அடுத்து பைஅத்து ரிதுவானிலே கலந்து கொண்டவர்கள். இந்த எல்லா நபி தோழர்களும் இருக்கும் போதுதான் அபூபக்கர் கலீஃபா என்று அங்கீகரிக்கப்படுகிறார். இந்த எல்லா நபி தோழர்களும் அபூபக்கரை கலீஃபா என்று பெயர் கூறி அழைக்கிறார்கள், அவரிடத்திலே பைஅத்து செய்து கொடுக்கிறார்கள், அவருடைய கட்டளைக்கு பணிகிறார்கள், அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஜிஹாதை நிலைநிறுத்துகிறார்கள் என்று இருக்கும்போது பின்னாடி வந்த நாம் அந்த சிறப்பிற்குரிய முன்னோர்களுடைய அந்த வழியிலே அபூபக்கரை ஹலீஃபா என்று ஏற்றுக்கொள்வதிலே நமக்கு என்ன நெருடல் இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. வக்காலு அப்துல் மலிக் அல் ஜுவைனி, أما إمامة أبي بكر فقد ثبتت بإجماع الصحابة فإنهم أطبقوا على بذل الطاعة والانقياد لحكمه وما تخرص به الإمامية من إبداء علي شراشا وشماشا في عقد البيعة له كذب صريح. أبو بكر عبد الملك الجويني سلحين دارخل يلا صحابة كلم أبو بكر خليفة ينري يتركون دارخل ஷியாக்களிலே இமாமியா என்ற குரூப்பை சேர்ந்தவர்கள் சொல்வது போன்று பாத்தீங்களா, அந்த சகீஃபா அந்த திண்ணையில அபூபக்கருக்கு பையத்து செய்து கொடுக்கும் பொழுது அங்க அலி இல்லையே, அதிலிருந்து என்ன தெரிகிறது? அலிக்கு பிடிக்காதனால தான் அங்க போல என்று கட்டுக்கதை கட்டுகிறார்களே. அதற்கு விளக்கம் சொல்லு, ஏன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே இல்லை? இல்லை அந்த இடத்துல, ஆனா அதற்கு பிறகு அடுத்த நாள் எழுந்திருத்து ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பைஆ செய்து கொடுக்கிறார்கள். சொல்லுகின்றார்கள், வகான அக்லியம் பினஃப்ஸிஹி கத் இஸ்தஃபஸ்ஸஹு அல்ஹுஸ்னு அலா ரசூலில்லாஹ். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலு பைத் ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் யார் இருக்கிறார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் ஃபாத்திமா உட்கார்ந்து கவலையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கமான குடும்பத்தார் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அங்க இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை விட்டு கவலையால் துக்கத்தால் வெளியேற முடியாத நிலையிலே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்களே தவிர, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆக்கப்பட்டதிலே வெறுப்பின் காரணமாக அல்ல. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நினைவிலே வைக்க வேண்டும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆக்கப்பட்டது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்கல. ஏன் எழுதி கொடுக்கல? அதான் அங்க சொல்லிடுறாங்க, மூமின்கள் இவரை தவிர வேறு யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்ற காரணத்தால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எழுத வேண்டிய அவசியத்தை உணரவில்லை. ஆகவே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது முற்றிலும் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே, அவர்களுக்கு இருந்த அந்த தகுதியின் அடிப்படையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், முஸ்லிம்களுடைய ஷூரா என்ற அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் பயா என்ற அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்று சில நவீனவாதிகள் சொல்வதை போன்று அடக்குமுறையின் காரணமாகவோ ஒருவர் கூறிய காரணத்தால் மற்றவர்களை அடக்கியோ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மாறாக முற்றிலும் ஒட்டுமொத்த அந்த சஹாபாக்களுடைய முழு அபிப்பிராயத்தோடு அவர்கள் அங்கே அமீராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆகவேதான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த 2 ஆண்டு கால ஆட்சியிலே எந்த சஹாபியும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்டளையை மீறியதாகவோ அவர்களுடைய இமாரத்தை புறக்கணித்ததாகவோ அவர்களுடைய சொல்லுக்கு மாறு செய்ததாகவோ நாம் பார்க்க முடியவில்லை. அடுத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பிரசங்கத்திலே அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள், முதலிலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு அடக்கம் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். இதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் உங்களுடைய அமீராக ஆக்கப்பட்டேன், ஆனால் நான் உங்களில் சிறந்தவன் அல்ல. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய தன்னடக்கத்தை அங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அங்கே அவர்கள் மக்களுக்கு முன்னால் பணிகின்ற அந்த பணிவை பாருங்கள். காரணம் என்ன? குர்ஆனிலிருந்து அவர்கள் படித்த பாடம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மூமின்களிடத்திலே நீங்கள் பணிவை காட்டுவீராக. வஹ்ஃபிது ஜனாஹகலில் முஃமினீன், நபியே, மூமின்களுக்கு முன்னால் நீங்கள் பணிவை மேற்கொள்வீராக. காஃபிர்களிடத்திலே மூமின்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? மூமின்களிடத்தில் கடுமையை காட்டுவார்கள், காஃபிர்களிடத்திலே பணிந்து போவார்கள், காஃபிர்களுக்கு உதவி செய்வார்கள், மூமின்களிடத்திலே சண்டை செய்வார்கள், காஃபிர்களை மஸ்ஜிதுக்கு அழைப்பார்கள், மூமின்களை முஸ்லிம்களை மஸ்ஜிதிலிருந்து வெளியே துரத்துவார்கள். சொல்லுகின்றார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, நான் உங்களுக்கு நல்லது செய்தால், அழகிய முறையிலே நான் வழிவுங்களை வழிநடத்தினால் எனக்கு உதவுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! நான் தவறு செய்தால் என்னை நீங்கள் சீர்படுத்துங்கள். இந்த இடத்திலே எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, உங்களில் ஒவ்வொருவரும் தவறு இழைப்பவர்தான், யாரும் தன்னைத்தானே நான் முற்றிலும் சரியானவன், எந்த வகையிலும் தவறான வழிகேடான சிந்தனைகள் இடத்துல வந்துவிட முடியாது என்று, யாரும் யாரையும் பற்றி உறுதி சொல்ல முடியாது என்ற அடிப்படையை தான் இங்கே சொல்லுகின்றார்கள். எல்லாருமே இந்த ஒரு நிலைமைக்கு உட்பட்டவர்கள் தான். ஆகவே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப தெளிவா சொன்னாங்க, எங்க நம்ம எத்தனையோ அலிம்கள், எத்தனையோ பேர் இருக்கிறோம், நம்ம எல்லாம் யாரு தெரியுமா? நம்முடைய சொல்லை ஏற்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம், ஆனா இந்த கபரில் அடங்கி இருக்கிறாரே இந்த நபியை தவிர. அல்லாஹு அக்பர். குல்லுன் யூஹது மின்னா வயுரத், நம்மில எல்லாரும் இந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அவருடைய பேச்சை ஏற்கவும் செய்யலாம், மறுத்து பேசவும் செய்யலாம், ஆனால் இந்த கபரில் அடங்கி இருக்கின்ற நபியின் பேச்சை தவிர. அல்லாஹ் இந்த அடிப்படையை புரிந்து வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள். அதனாலதான் சொன்னாங்க, நாங்க நல்லது செஞ்சா எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க தப்பு செஞ்சா எங்களை திருத்துங்க. இன்றைக்கு எந்த தலைவர்கள் சொல்கின்றார்கள், நாங்க செய்யறதை விட சரியாக யாருமே செஞ்சிட முடியாது, நாங்கள் சொல்வதை விட மிக தெளிவாக யாருமே சொல்லிவிட முடியாது, எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி வரும் இந்த பெருமை இருக்கும் போது? அடுத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு தலைவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவை சொல்லுகின்றார்கள், நான் உங்களுக்கு அமீராயிட்டேன், அஸ்ஸிதுக்கு அமானா, உண்மையாக நடந்து கொள்ளுங்கள், பொய்யாக போலியாக நடந்து கொள்ள வேண்டாம், எனக்கு நீங்கள் கீழ்ப்படிவது உண்மையாக இருக்க வேண்டும், நான் உங்களுக்கு நன்மை செய்வது உண்மையாக இருக்க வேண்டும், அஸ்ஸிதுக்கு அமானா வல் கதிபு கியானா. இது ஒரு பெரிய இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கு மட்டுமல்ல, ஒரு முஸ்லீம் சிறிய ஜமாத்தாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் சங்கம், ஒரு முஸ்லீம் இயக்கம், ஒரு அமைப்பாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த அனைத்திற்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிய அறிவுரை. ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு கட்டுப்படுகிறான், ஒருத்தருக்கு கீழே பணிகிறான் என்றால் அது உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக, இவர் என்னுடைய பொறுப்பை ஏற்றவர், எனவே நான் இவருக்கு கட்டுப்படுகிறேன் என்ற சிதுக் என்ற அமானிதத்தோடு இருக்க வேண்டுமே தவிர, இவரிடத்தினுடைய லாபத்தை எதிர்பார்த்தோ, இவருக்கு கட்டுப்படவில்லை என்றால் நமக்கு நன்மை கிடைக்காது என்ற அந்த ஒரு ஆசையின் காரணமாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து கியாமனால் வரை வரக்கூடிய அமீர்களுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த அடிப்படை, மக்கள் எல்லாம் யாரை பலவீனமானவர்கள் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் முதலிலே முன்னுரிமை கொடுங்கள். யார் மக்களை செல்வந்தர்கள், மக்கள் செல்வந்தர்கள், பெரிய தகுதி உள்ளவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களை முதல்ல அடுத்த அந்த சில வைங்க. பலவீனமானவர்களுடைய ஹக்குகளை நீங்கள் வாங்கிக் கொடுங்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய அந்த உரிமைகளை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள். எப்போது இந்த உம்மத்திலே அநீதி இழைக்கப்பட்டவர், நான் அநீதி இழைக்கப்பட்டேனே, என்னுடைய அநீதிக்கு யார் குரல் கொடுக்கவில்லையே என்று கையேந்துவாரோ, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிவிடும். இந்த உம்மத்தை அல்லாஹ் பலவீனப்படுத்தி விடுவான், இந்த உம்மத்தை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? சிறந்தவர்கள், செல்வந்தர்கள், பதவி உள்ளவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் சபையிலே முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது, இங்கே ஏழைகள் இங்கே கோரிக்கையை வைத்துக் கொண்டு வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இவர்கள் வீணான பேச்சுகளை கொண்டு இவர்களுடைய அரட்டை அரங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே தேவை உள்ளவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் நாம் ஒருமுறை பார்க்க முடியாதா, ஒருமுறை பேச முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பலவீனமானவர், ஏழைகள், அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய ஹக்குகளை நீங்கள் கொடுங்கள். அதற்குத்தான் அல்லாஹ் உங்களை இந்த பூமியிலே ஹலீஃபாவாக, உங்களை அமீராக, உங்களுக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறான். அடுத்து சொல்ற ரெண்டு விஷயத்தை பாருங்க, ஒன்று ஜிஹாத், இரண்டாவது இந்த உம்மத்தினுடைய ஒழுக்கம். இந்த உம்மத்தில் உள்ள மன்னர்கள், இந்த உம்மத்தினுடைய அரசர்கள், இந்த உம்மத்தினுடைய பொறுப்பாளிகள் இந்த சமுதாயத்தை ஜிஹாதுக்காக கட்டி காக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பான். எப்போது அல்லாஹுவின் பாதையிலே போர் புரிவதை, எதிரிகளை அடக்குவதை, அல்லாஹ்வுடைய பாதையிலே தாவாவிற்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த காஃபிர்களை, அந்த யஹூதிகளை, நஸ்ரானிகளை மிரட்டும் விதமாக முஸ்லிம்கள் தங்களுடைய இராணுவத்தை தயார் செய்து வைக்கவில்லையோ, அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது இழிவை சாட்டி விடுவான். அடிப்படையினுடைய அடிப்படை. அடுத்து சொன்னார்கள், ஒழுக்க கட்டுப்பாடு. ஆட்சி வந்து விடுகிறது, அதிகாரம் வந்து விடுகிறது, வசதி வாய்ப்பு பொருளாதாரம் வந்து விடுகிறது, ஒழுக்கம் வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும். நீங்கள் மானக்கேடான அசிங்கமான மன இச்சையின் காரியங்களிலே சென்று விட்டால் அல்லாஹ்வுடைய சோதனை உங்கள் மீது வந்துவிடும், பலா வந்துவிடும், அதாபு வந்துவிடும்.